புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்வான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஹ்திகாஃபுடைய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன், நஸிஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்களுக்கு தெரியும் இப்பொழுது நாம் விஞ்ஞானம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் அறிவு பாதையில் மிக உச்சகட்டத்தை அடைந்த ஒரு யுகத்தில் இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீன கண்டுபிடிப்புகள் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு முழு உலகமும் அதனால் ஒரு பிரயோஜனத்தையும் லாபத்தையும் அடைந்த வண்ணம் கண்ணியமானவர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் ஆகாயத்தில் பறப்பதாக இருக்கலாம், அல்லது தண்ணீருக்குள்ளே இரும்புக்கு மேலால் மிதப்பதாக இருக்கலாம், அல்லது முழு உலகத்தையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இன்று நேற்று உருவாகிய ஒன்று அல்ல, அல்லது தற்செயலாக தோன்றியது அல்ல, அல்லது 10-20 வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் கிடையாது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் புத்திஜீவிகளால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உயிர்கள் படியெடுக்கப்பட்டு அந்த முயற்சியுடைய வளர்ச்சியின் உச்சகட்டம்தான் இந்த காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் முதலாவது இந்த பறப்பதற்காக வேண்டி முயற்சி செய்த மனிதர் இன்று பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? 2 அந்நியர்களுடைய பெயரை யூஸ் பண்ணுவார்கள், பாவிப்பார்கள். ஆனால் சத்தியம் அது கிடையாது, சத்தியம் அது கிடையாது. முதலாவது உலகத்தில் பறந்தது ஒரு முஸ்லிம். அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வாசித்தோம், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் பருந்துடைய கழுகுகளுடைய இறக்கைகளை தனது புஜத்தில் கட்டிய வண்ணம் பறப்பதனுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த முயற்சியுடைய வளர்ச்சியின் உச்சகட்டம் தான் இந்த காலகட்டம் என்றால் அது மிகையாகாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இன்னொரு பக்கம் சீர்தூக்கி பார்த்தால் இந்த விஞ்ஞானம் கொடி கட்டி பறக்கிறது, உலகம் முன்னேறிக் கொண்டே செல்கிறது, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே போகிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தின் காரணமாக, இந்த சயின்டிஸ்ட் யுகத்தின் காரணமாக, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய நிம்மதி இருக்கிறதா என்று சற்று சீர்தூக்கி பார்த்தால் அது பூஜ்யமாக இருக்கிறது, பூஜ்யமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? இந்த நவீன எந்த கண்டுபிடிப்புகளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த விஞ்ஞான யுகம், இந்த விஞ்ஞான வளர்ச்சி, இந்த டெக்னாலஜி வளர்ச்சி இருக்கிறது, இது 2 விடயத்தில் மாத்திரம் தான் கவனம் செலுத்துகிறது. ஒன்று, மனிதனுடைய உடம்பு வளர்ப்பு சம்பந்தப்பட்டது. மனிதனுடைய உடம்பு வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. அடுத்தது மனிதனுடைய பொருளியல் சம்பந்தப்பட்டது. இந்த 2 விடயத்தில் மாத்திரம் தான் இந்த நவீன யுகம் கவனம் செலுத்துகிறதே தவிர இது மனிதனுடைய ஆன்மீகத்தில் எந்த பங்களிப்பையும் இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நடக்கின்ற அழிவுகளை பற்றி பேசுகிறோம். நாலா பக்கங்களாலும் கடல்கள் பூமியை அரித்துக் கொண்டிருக்கின்றன. ரப்புடைய சோதனைகள் இந்த உலகத்தை வந்து சூழ்ந்த வண்ணம் இருக்கிறது. உலகம் வெப்பமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது பக்கத்து நாட்டில் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் இறப்பவர்களுடைய செய்திகள் எங்களுடைய செவிகளை தட்டின. ஆனால் இந்த காலம், இந்த யுகம் எங்களுடைய நாட்டில் கூட அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் இறக்கும் செய்தி இன்று வந்து கொண்டிருக்கிறது. எனவே சமூகம் உலகம் வெப்பமயமாக்கத்தை பற்றி பேசுகிறது, பூமி அதிர்ச்சியை பற்றி பேசுகிறது, புயல் காற்றை பற்றி பேசுகிறது, மண் சரிவுகளை பற்றி பேசுகிறது, எரிமலைகளை பற்றி பேசுகிறது, பனி புயலை பற்றி பேசுகிறது. அதற்குரிய எத்தனையோ மாநாடுகள், அதற்கு எத்தனையோ தீர்மானங்கள், அதற்கு எத்தனையோ முயற்சிகள். ஆனால் இந்த முழு உலகமும் படைக்கப்பட்டது இந்த மனிதனுக்காக. இந்த மனிதனிடத்தில் மனிதம் இல்லையே, இந்த மனிதனிடத்தில் மனித நேயம் இல்லையே, இந்த மனிதனிடத்தில் மனித பண்பாடு கிடையாது, இதுவரைக்கும் அதை பற்றி சிந்தித்தவர்கள் கிடையாது. மனிதனிடத்தில் மனித தன்மைகள் பூஜ்யமாக இருக்கிறது. இதற்காக வேண்டி உலகத்தில் எந்த மாநாடும் சேர்ந்தது கிடையாது, கூட்டியது கிடையாது. அல் குர்ஆன் அல் ஹதீஸை சுமந்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய முழு முஸ்லிம் உம்மத்துடைய பிரதானமான கடமை ஒன்று இருக்கிறது. எதிர்கால ஒரு சிறந்த, ஒரு சிறப்பான அஹ்லாக்குள்ள, நன்னடத்தையுள்ள, குண அதிசயமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவது ஒவ்வொரு தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய மிக கட்டாயமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உலமாக்களாக இருக்கலாம், பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களாக இருக்கலாம், அல்லது நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலைகளிலே கல்வி போதிக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமான சமூகத்துடைய இன்றைய காலத்துடைய தேவை எதிர்கால சிறந்த ஒரு சந்ததியினரை உருவாக்குவது ஒரு முஸ்லீம் உம்மத்துடைய பிரதானமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு சிறந்த சந்ததியினை உருவாக்குவது எப்படி? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி பேசியது போன்று, குழந்தை வளர்ப்பை பற்றி பேசியது போன்று நான் நினைக்கிறேன் என்ற இபாதத்தை பற்றியும் பேசியது கிடையாது. குர்ஆன் என்ன போதிக்கின்றது? ஒரு சிறந்த சந்ததியை உருவாக்குவதற்கு ஒரு தாய் தகப்பன் முதலாவது செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தின் மூலமாக மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய வயிற்றுக்குள்ளே, கருவறைக்குள்ளே சிசு தரிப்பதற்கு முன்னால் இவர்கள் செய்த முதலாவது வேலை, ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், அல்லாஹ்விடத்தில் சாலிஹான குழந்தை செல்வங்களை கேட்டது முதலாவது. துஆ ஆக பிரதானம். கண்ணியமானவர்களே, என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி, என்னுடைய நாயனே, ரப்பே, நீ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும், குழந்தை செல்வத்தை தர வேண்டும், ஒரு சந்ததியினரை நீ எனக்கு தர வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும், தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், குண அதிசயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சந்ததியினரை நீ எனக்கு தர வேண்டும் என்று முதலாவதாக குழந்தை வயிற்றுக்குள்ளே வருவதற்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த முதலாவது வேலை இருக்கரம் ஏந்தி ரப்பிடத்தில் துஆ கேட்டது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذுரியத்தி. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு கட்டத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை உன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கும் நீ எனக்கு தர இருக்கின்ற சந்ததியினருக்கும் தந்தருள்வாயாக. முதலாவது கேட்டது சாலிஹான ஒரு குழந்தை பாக்கியத்தை. முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது ரப்பிடத்தில் சாலிஹான சந்ததி நிறை. கண்ணியமானவர்களே, எனவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனும் அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேட்க வேண்டியது ரப்பிடத்தில் சாலிஹான குழந்தை பாக்கியம். அந்த குழந்தைகளின் மூலமாக ரப்பே எனக்கு கண் குளிர்ச்சியை தா என்று கேட்பது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆண் குழந்தையை தா பெண் குழந்தையை தா என்று கேட்பது உசிதம் அல்ல. ரெண்டு விடயத்தை கேட்கலாம், சாலிஹான ஆரோக்கியமான நோயில்லாத எந்த குறைபாடும் இல்லாத பூர்த்தியான குழந்தை செல்வத்தை கேட்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பெற்றோர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது முதலாவது. அடுத்தது, இந்த குழந்தை பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டால், கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது எங்களுடைய கெட்டித்தனம் கிடையாது. இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நியமத். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அது குறை கிடையாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான், நாடியவர்களுக்கு கொடுக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியத்துடைய அந்த பெருமதியை அந்த அந்தத்தை குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும். ஒரு அந்நிய பெண் இந்தியாவில் என்று நினைக்கிறேன், அவருக்கு குழந்தை பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் கொடுக்கவில்லை. கடைசி கட்டம் மரணப்படுக்கையில் இருக்கிறார், மரணப்படுக்கையில் இருக்கிறார், சக்கராத்தில் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் ஒரு உயில் எழுதினால், எங்களுடைய பாப்பையில் சொல்வதாக இருந்தால் வசியத், என்ன சொன்னால், நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய உயிர் உடம்பை வெட்டி என்னுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால் என்னை எண்ணெய் எரித்து சாம்பலாக்கி விடாதீர்கள், என்னை எரித்து சாம்பலாக்கி விடாதீர்கள், என்னை பச்சை மண்ணில் புதைத்து விடுங்கள், அந்த மண்ணுக்குள்ளே வைத்தாவது சரி, என்னுடைய கடவுள் என்ற அந்த வயிற்றுக்குள்ளே பூச்சி புழுக்களையாவது சரி உருவாக்கட்டுமே என்று குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒரு அந்நிய பெண் அவருடைய ஆதங்கத்தை கடைசி நேரத்தில் எழுதி வைத்திருக்கிறாள் என்றால், கண்ணியமானவர்களே, குழந்தை செல்வம் என்கிறது சாதாரணமான நியமத் அல்ல. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இன்று நாம் ஒரு முகத்தை மாத்திரம்தான் பேசுகிறோம். அதொரு நியமத், அதொரு பாக்கியம், அதொரு அருக்குடை. கண்ணியமானவர்களே, அருக்குடைதான், நியமத்தான், பாக்கியம் தான். அதை விட பயங்கரம் அல்லாஹ் எப்படி பரிசுத்தமாக தந்தானோ அதே பரிசுத்தவான்களாக வளர்த்து ஆளாக்குவது அந்த நியமத்தை விட பாரதூரமான அமானத், அமானிதம், சாதாரண விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, சரி, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்றால் உலமாக்கள் ரெண்டு கட்டமாக பிரிக்கிறார்கள். பெற்றோர்கள் கட்டாயமாக பங்களிக்க வேண்டிய ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, கண்ணுக்கு தெரியாத கட்டம், அதுதான் தாயுடைய வயிறு, கருவறை, கற்பறை, ரஹம் என்று சொல்வோமே. கண்ணியமானவர்களே, இது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டத்திலும் பெற்றோர்களுக்கு கடமை இருக்கிறது. இன்று உதாசீனம் செய்யப்படுகிறது. அந்த கட்டத்தையும் உலமாக்கள் ரெண்டு கட்டமாக பிரிக்கிறார்கள். ஒன்று, அந்த குழந்தை வளர்கின்ற கட்டத்தில் அந்த குழந்தையுடைய அங்க அவயங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எந்த உணவு பதார்த்தத்தையும் உண்ணாமல் இருப்பது பெற்றோர்களுடைய கடமை. அதை தெரிந்து வைத்திருக்கிறோம், பட்டியல் போட்டு வைத்திருக்கிறோம், அதை நெருங்கியும் பார்க்க மாட்டார்கள். அந்த குழந்தையுடைய அங்க அவயங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற உணவு பதார்த்தங்களை அந்த தாய் உட்கொள்ளாமல் இருக்கிறது. அந்த தாய் செய்ய வேண்டிய பிரதானமான கடமைகளில் ஒன்று. ஆனால் இதைத்தான் மிருகங்களும் செய்கிறது, காபிர்களும் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மிருகங்கள் இருக்கிறது, அது கருத்தரித்து விட்டால் அதற்கு தெரியும் சில இலக்குலைகள் இருக்கிறது, தாவரங்கள். அந்த தாவரத்தை சாப்பிட்டால் என்னுடைய கருவறைக்குள்ளே இருக்கிற சிசுவுக்கு அது ஆபத்தாக அமையும் என்று தெரியும். அந்த இலைகுலைகளை அந்த மிருகங்கள் ஏறிட்டும் பார்க்க மாட்டாது. இன்னும் சில மிருகங்கள் இருக்கின்றன, பிரசவத்துக்கு சமீபமாகின்ற நேரத்தில் ஒரு இரு நாள் தினங்களுக்கு முன்னால் சில தாவர இலக்குடைகள் இருக்கிறதே, அதை சாப்பிட்டால் சுகப்பிரசவம் லேசான பிரசவம் கிடைக்கும் என்று சில தாவரங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாடி சென்று அந்த இலை குலைகளை சாப்பிட்டு அந்த மிருகங்கள் தன்னுடைய அந்த பிரசவத்தை லேசாக்கிக் கொள்கின்றன. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த பங்களிப்பு இந்த முஸ்லீம்களை விட மிருகங்கள் கருணை செலுத்துகின்றன. இதொரு பங்களிப்பு. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஆத்மீக பங்களிப்பு. ஆத்மீக பங்களிப்பு இது 99% எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கிடையாது என்பதுதான் கசப்பான உண்மை. கண்ணியமானவர்களே, சொல்வதாக இருந்தால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவில் சுமந்ததற்கு பின்னால் அந்த தாயுடைய உடை நடை பாவனை பார்வை சிந்தனை அத்தனையும் அந்த குழந்தைக்குள்ளே ஊடுருவி செல்கின்றன. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எப்பொழுது ஒரு தாய் குழந்தையை சுமந்ததற்கு பின்னால் அவனிடத்தில் இசை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ, சத்தியமாக சொல்கிறேன், அந்த குழந்தை இயற்கையிலே இசை பிரியனாக பிறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது இன்றைய நவீனம் இதை ஊர்ஜீனப்படுத்துகிறது. சில கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்து அவர்களை ரெண்டு கூட்டமாக பிரித்து பல காலங்கள் எடுத்து இவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு மியூசிக்கை போட்டு அவர்களை பழக்கியிருக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தை மியூசிக் போடாமல் தனியாக வைத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, அந்த மியூசிக் இசையை போட்டுக் கொண்டு இருந்த அந்த தாய்மார்களுடைய அந்த கருவறைக்குள்ளே இருக்கின்ற அந்த சிசு ஆடுவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சகோதரிகள் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு எந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள், எந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அதே போன்று எப்போ ஒரு தாய் கருவில் சுமந்ததற்கு பின்னால் அவள் அதிகமாக குர்ஆன் ஓதுற பழக்கம் அந்த தாயிடத்தில் இருக்குமோ, அதிகமாக தொழுகின்ற பழக்கம் அவளிடத்தில் இருக்குமோ, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற தக்குவம் அவளிடத்தில் இருக்குமோ, அந்த குழந்தை மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையாக பிறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சமீபத்தில் மும்பாயில் 5 வயது குழந்தை, கண்ணியமானவர்களே, 5 வயது குழந்தை முழு குர்ஆனும் மனப்பாடம். எந்த மதரசாவிலும் போட்டது கிடையாது, எங்களுடைய நாட்டு உலமாக்கள் ஜமாத் போயிருந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த குழந்தையுடைய வீட்டை நாடி சென்று அந்த குழந்தையிடத்தில் பாடமும் கேட்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த குழந்தை ஓதிக்கொண்டு போகும் போது சுபஹானல்லாஹ் சொல்கிறார்கள், ஓத ஓத அந்த குழந்தையுடைய அழகு கூடிக்கொண்டே போகிறது. ஆச்சரியம் ஆச்சரியம். போயிருந்த அந்த ஆளின் அவர் அந்த தகப்பனை கூப்பிட்டு, என்ன ஆச்சரியம், உங்களுடைய குழந்தை ஓடிக்கொண்டு செல்ல செல்ல குழந்தை அழகாகிக் கொண்டே போகிறது, முகம் வெளிச்சமாகிக் கொண்டே போகிறது, என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் அந்த தகப்பன் சொன்னார், ஹஸ்ரத், எங்களுக்கு கூட பயமாக இருக்கிறது, எங்களுடைய கண்ணே எங்களுடைய குழந்தைக்கு பட்டுவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. தாயை கூப்பிட்டார்கள், காரணத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் பிரதானமான காரணம் தாய் தான். சொன்னார்கள், என்னுடைய தந்தை ஒரு ஹக்கீமான வைத்தியர், குர்ஆன் ஹதீஸை வைத்து அவர்கள் வைத்தியம் செய்யக்கூடியவர்கள். என்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வைத்திய குறிப்பு இருந்தது, அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை கருவில் சுமந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா யூசுப்பை ஓதுவார்களோ அதிகமாக, அந்த குழந்தைக்கு அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த 5 விதமான பாக்கியங்களையும் அந்த குழந்தைக்கு கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருந்தது. உறுதியோட செய்தேன். அதனுடைய பிரதிபலிப்பை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றாலே முதலாவது மனக்கண் முன் வந்திருப்பது அவருடைய அழகுதான். சொர்க்கத்தில் கொடுக்கப்பட போகின்ற அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு, அந்த அளவுக்கு அழகு சௌந்தரியமுடையவர்கள். இந்த தாய் சொல்கிறாள், நான் உறுதியாக ஓதினேன், அதைத்தான் என்னுடைய குழந்தை அந்த குர்ஆனை ஓதும் போது அதனுடைய முகத்தில் அழகை பார்க்கிறீர்கள். இது அல்லாஹ் தந்தது. இரண்டாவது என்ன? அறிவு ஞானம். அறிவு ஞானம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பிரத்யேகமான அறிவு, கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது. இது தனி ஃபேக்கல்டி கண்ணியமானவர்களே. இது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. ஆழமான இந்த கனவுடைய அறிவை ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த தாய் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குழந்தையை பாடசாலையில் கல்வி பெற்று போடவில்லை. ஏனென்றால் 5 வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையுடைய குர்ஆன் 5 நிமிடத்தில் பறந்துடும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டுடைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே வைத்து பாடம் சொல்லிக் கொடுத்து மும்பாயில் மிகவும் பேமஸான பிரபலியம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு பாடசாலையில் எக்ஸாம் எழுதுவதற்காக வேண்டி, முகம் கொடுப்பதற்காக வேண்டி ஸ்கூலில் அந்த பாடசாலையில் சேர்த்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? 1000கணக்கான குழந்தைகளுக்கு அந்த குழந்தை முதலாவது இடம். முதலாவது இடம் எப்படிப்பட்ட பிரின்சிபல் தெரியுமா? அந்த பிரின்சிபலை சந்திப்பதாக இருந்தால் எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால் இருந்து அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த பிரின்சிபல், அந்த அதிபர் இந்த குழந்தையுடைய வீடு தேடி வந்து, தகப்பனுடைய காணடிக்கு வந்து, உங்களுடைய குழந்தையை எங்களுடைய பாடசாலையில் படிக்க வைக்காவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய பாடசாலையில் எக்ஸாம் எழுதுவதற்கு மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறாள். பொறுமையில் ஒரு பகுதி, அந்தத்தில் ஒரு பகுதி, ஆட்சியில் ஒரு பகுதி, அந்த குழந்தைக்கு கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருந்தது. நிச்சயமாக எல்லாம் கொடுப்பான் சொல்லிவிட்டு அந்த தாய் சொன்னால், அது மாத்திரமல்ல இந்த குழந்தையை சுமந்ததற்கு பின்னால் சுமார் 27 விடுத்தங்கள் நான் அல் குர்ஆனை தமாமாக்கி முடித்திருக்கிறேன். இந்த குழந்தைக்கு பிறந்ததற்கு பின்னால் பால் கொடுக்கும் போது, பால் புகட்டும் போது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் ஒரு மிதல் பால் கூட என்னுடைய குழந்தையுடைய வாய்க்குள்ளே போயிருக்காது. அத்தனைக்கும் கண்ணியமானவர்களே, அந்த தாயும் தகப்பனும் அந்த மும்பையில பிரபல்யமான 2 டாக்டர்ஸ்மார்கள். இதுதான் நான் சொல்கிறேன். அந்த தாய், அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஆத்மீக பங்களிப்பு கொடுத்தால் அதனுடைய ரிசல்ட்டை, அதனுடைய பிரதிபலிப்பை குழந்தை வளர்ந்து ஆளாகும் போது அவர்கள் கண்டுகொள்வார்கள். இது கண்ணியமானவர்களே, தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது நாம் செலுத்த வேண்டிய பங்களிப்பு. சரி, குழந்தை கிடத்தி விட்டது, குழந்தை பிறந்து விட்டது, அல்லாஹ் தந்து விட்டான். இத்தை மூலமாக்கள் இதையும் 2 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். 1, உடல் வளர்ப்பு சம்பந்தப்பட்டது. ஜிஸ்மியத்தான வளர்ப்பு, இது பல கோணத்தில் பார்க்கலாம், இதற்கு பல அமைப்புகளில் பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அது கண்ணியமானவர்களே, அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான, சத்தான, போஷாக்குள்ள, நல்ல, சுத்தமான, ஹலாலான உணவு பதார்த்தங்களை கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை. அந்த குழந்தைக்கு தேவையான ஆடைகளை வாங்கி அணிவிப்பது கடமை. குளிர்காலத்துக்கு தேவையான ஆடை குளிர்காலத்திலும், உஷ்ணகாலத்துக்கு தேவையான ஆடை உஷ்ணகாலத்திலும், அந்த குழந்தை வெயிலுக்கு நனையாமல், மழை வெயிலுக்கு காயாமல், மழைக்கு நனையாமல் ஒரு அழகான, பக்குவமான, போதுமான ஒரு வீட்டில் வைத்து வளர்ப்பது, இது உடல் வளர்ப்பு சம்பந்தப்பட்டது. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனிதன் முஸ்லீமும் செய்கிறான், காபிர்களும் மேற்கொள்கிறார்கள். பறவைகள், சுபஹானல்லாஹ், பறவைகள் கண்ணியமானவர்களே, அது குழந்தை தரித்து விட்டால் அதற்கு போதுமான அமைப்புல ஒரு கூட்டை அமைத்து அந்த கூடு வெயிலுக்கு காயாது, மழைக்கு நனையாது, காற்றடித்தால் அங்கே இங்கே போகாது, அழகான அமைப்புல அது கூட்டை அமைத்து அதனுடைய குட்டிகளை குஞ்சுகளை பொறித்து பராமரிக்கின்ற காட்சியை உலகத்தில் நாம் பார்த்தது கிடையாதா? அந்த உடல் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட இந்த பங்களிப்பை காபிர்களை விடுங்கள், மிருகங்களை விடுங்கள், சின்ன சின்ன பறவைகள் கூட மேற்கொள்கின்றன. பறவைகள் கூட மேற்கொள்கின்றன. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில், இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் உடம்பு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தை இஸ்லாம் பேசுகிறது. வெறுமனே ஆகிரத்தை மாத்திரம் இஸ்லாம் மேற்கொள்ளவில்லை, உடம்பு வளர்ப்பு சம்பந்தப்பட்டதையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதில் முதலாவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா யுஸ்தஅமலு ஃபீ ஹவானதிஹி வ இர்வாஇஹி இல்லம் ரஅத்துன் முத்தத்தைனத்துன் தக்குலுல் ஹலால். இவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு குழந்தையை பராமரிக்கின்ற மடி, ஒரு குழந்தையை வளர்க்கின்ற மடி, ஒரு குழந்தைக்கு பால் புகட்டுகின்ற ஒரு தாய், ஒரு பெண்மணி, அவள் இல்லம் ரஅத்துன் முத்தத்தைனா, அவள் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவளாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் முஹப்பத் உள்ளவளாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய பத்தில் பெண்ணாக இருக்க வேண்டும். குலுல் ஹலால், அது மாத்திரம் அல்ல, ஹலாலான உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு பத்தினியான பேணுதலான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக இருப்பது மிக பிரதானமான கடமைகளில் ஒன்று. கண்ணியமானவர்களே, ஹலால் எப்பொழுது ஒரு தாய், எப்பொழுது ஒரு தாய் ஹராமாக சம்பாதித்து கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய பொறுப்பு. நாம் ஹராத்தை சம்பாதித்து, நாம் வட்டியால் சம்பாதித்து, நாம் அடுத்தவனுக்கு குடிபறித்து சம்பாதித்து எங்களுடைய மனைவிக்கு உண்ண கொடுத்தால் அந்த மனைவியுடைய உடம்பில் அந்த மார்பகத்தில் உற்பத்தியாகின்ற பால் அது ஹராமாக இருக்கும், ஹராமாக இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னல் லபனல் ஹாஸில மினல் ஹராம், ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த உடம்பின் மூலமாக உற்பத்தியாகின்ற பாலை அந்த குழந்தைக்கு எந்த தாயாவது புகட்டினால் லா பரக்கத் தபீஹி, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் எந்த பரக்கத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தையை சாலிகான ஒரு குழந்தையாக எதிர்பார்ப்பது சிரமமாகிவிடும். ஏனென்றால் ஹராம் கலக்கப்பட்டு விட்டால், ஹபீசாத்துகள் கலக்கப்பட்டு விட்டால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் இயற்கையிலே எல்லா விதமான ஹபீசாத்துகளும் கெட்ட நடத்தைகளும் கெட்ட குணங்களும் உறுதியாக உறுதியாக இயற்கையாக அந்த குழந்தையில் உற்பத்தியாகிறது என்றால், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான பங்களிப்பா இது? எனவே உடம்பு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் பெற்றோர்கள் முதலாவது பேணப்பட வேண்டிய விடயம் ஹலாலான உணவோ. லா யதுகுலு ஜன்னத ஜஸ்தன் குத்திய பில் ஹராம், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்புக்கு சொர்க்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, சொர்க்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் உடம்பு வளர்ப்பு சம்பந்தமாக முதலாவது நாம் கருணை செலுத்த வேண்டியது ஹலாலான உணவை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாமா பக்கீஹ் ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்புக்கு கீழால் இன்னொரு அம்சத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த சில பெண்கள் இருக்கிறார்கள், சில பெண்கள் என்று சொல்வதை விட அதிகமான பெண்கள், அதிகமான பெண்கள். குர்ஆன் சொல்கிறது ஹவுலைனி காமிலைன், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு சம்பூர்ணமாக இரண்டு வருடங்கள். ஹவுலைனி காமிலைன் என்ற வார்த்தையை குர்ஆன் பாவிக்கின்றது, சம்பூர்ணமாக பூர்த்தியாக இரண்டு வருடங்கள் தாய்ப்பால் புகட்டுவது அந்த தாய் செய்ய வேண்டிய குழந்தைக்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பு. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிகமானவர்கள் அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். தன்னுடைய அழகு குறையும், தன்னுடைய அழகு குறையும், உடம்பில் சுருக்கம் ஏற்படும், இளம் வயதிலேயே வயோதிபத்தில் எத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் என்று கருதி எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு 6 மாத காலத்தோட தாய் பாலை நிப்பாட்டி அந்த குழந்தைக்கு மிருகப்பாலை பழக்கி அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் யார் நடந்து கொள்வார்களோ, இப்படியெல்லாம் யார் நடந்து கொள்வார்களோ, இந்த குழந்தைகளை சிறிய வயதில் நாம் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க தவறினோம் என்றால் சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் வயதுக்கு வந்ததற்கு பின்னால் என்னுடைய பெற்றோர்கள் அந்த தாய் தகப்பன் முதுமையை அடைந்ததற்கு பின்னால் பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்க மாட்டார்கள். எங்கே இருக்குது என்று பாருங்கள். இன்று அதிகமான பயன் கேட்கிறோம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அநியாயம் செய்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவது கிடையாது. எங்கு உருவாகிறது கண்ணியமானவர்களே? பால் புகட்டுவதில் உருவாகிறது பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயம். யார் காரணம்? பெற்றோர்கள் காரணம். சொன்னார்கள் இமாம் ஷீராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சம்பூர்ணமாக 2 வருடம் கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை கொடுக்காமல் 6 மாதத்திலே அந்த தாய்ப்பாலை நிப்பாட்டி மிருகப்பாலை பழக்க ஆரம்பிப்பாலோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் மனித தன்மையை எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தையிடத்தில் வர இருக்கின்ற அந்த மனித நேயம், மனித பண்பாடு, நல்ல குணாதிசயம், நல்ல அக்லாஸ் அந்த குழந்தையிடத்தில் எதிர்பார்ப்பது சிரமமாகிவிடும். கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நான் அடித்து சொல்கிறேன், இன்று அதிகமான தாய்மார்கள் இதைத்தான் மேற்கொள்கிறார்கள். அதனுடைய ஒரு விபரீதத்தை தான் இன்றைய காலத்து பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். இது உடம்பு வளர்ப்பு சம்பந்தப்பட்டது. 3வது ஒன்றை எழுகிறார்கள், அந்த குழந்தைக்கு தேவையான பயிற்சிகளை விளையாட்டுகளை பழக்குவதும் மார்க்கம் போதிக்கின்றது. விளையாட்டுகளை பழக்கும்படி மார்க்கம் சொல்கிறது. ஆஷுராவுடைய தினம், முஹர்ரத்துடைய மாதம், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாளில் காலை பொழுதில், அந்த காலை பொழுதில் ஒரு ஏலான் செய்தார்கள். மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு ஏலான் செய்தார்கள். ஒரு ஏலான் செய்தார்கள். என்ன ஏலான் தெரியுமா கண்ணியமானவர்களே? சொன்னார்கள், யார் யாரெல்லாம் நோன்பு நோக்கவில்லையோ, சாப்பிடவில்லையோ, அவர்கள் நோன்புடைய நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நோன்புடைய நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் சாப்பிட்டீர்களோ, இதற்கு பின்னால் மக்ரிபுடைய அதான் வரைக்கும் யாரும் சாப்பிட வேண்டாம், யாரும் குடிக்க வேண்டாம், தாகித்திருங்கள், பட்டினியாக இருங்கள், இன்சாப் செய்து கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏலானை விடுத்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சாப்பிடாமல் இருந்தவர்கள் நாம் நோம்புடைய நியத்தை வைத்தோம், சாப்பிட்டவர்கள் சாப்பிடாமல் பசித்து தாகித்திருந்தோம், எங்களுடைய குழந்தைகள் அந்த கட்டத்தில் அழ ஆரம்பித்தன பசியின் காரணமாக. என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை காட்டி, விளையாட்டு பொருட்களை காட்டி அந்த குழந்தைகளுடைய பசி மயக்கத்தை போக்கி நாம் எங்களுடைய குழந்தைகளையும் நோன்பு பிடிக்க வைத்தோம் என்று ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சரித்திரத்தை எழுதியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அதாவது சோம்பேறித்தனம் உள்ள குழந்தைகளாக ஆக்காமல் நல்ல உற்சாகம் உள்ள குழந்தைகளாக வளர்த்து ஆளாக்குவது பெற்றோர்களாகிய எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது உடம்புக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடு. இன்னும் ஒன்று இருக்கிறது, ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு. ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு கண்ணியமானவர்களே. ஏனென்றால் ஒரு குழந்தையை ஒரு பாடசாலையிலோ அல்லது ஒரு மக்தபிலோ போடுவதற்கு முன்னால் முதலாவது மதரசா, முதலாவது பாடசாலை அந்த தாயுடைய மடி, அந்த தகப்பனுடைய பராமரிப்பு. எனவே இந்த தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தைக்கு சில கொடுக்க வேண்டிய நுட்பமான முன்னறிவுகள் ஏராளம் இருக்கின்றன, ஏராளம். இதனால்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்துக்கு முன்னாலே ஏனென்றால் திருமணத்துடைய நோக்கம் மனோ இச்சையை அந்த ஆசையை பூர்த்தி செய்வது அல்ல. அந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களை சாலிகான அமைப்பில் வளர்ப்பது மிகப்பெரிய பொறுப்பு என்ற காரணத்தினாலதான் திருமணத்துக்கு முன்னாலேயே நீங்கள் முடிக்க போற பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு முன்னாலே போதித்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த குழந்தைக்கு நல்ல அஹ்லாக்குகளை படித்துக் கொடுக்க வேண்டும். சந்தர்ப்ப துஆக்கள் ஆரம்பத்தில் சொன்னேன். முதலாவது கட்டம் துஆ, முதலாவது கட்டம் துஆ. இரண்டாவது அல் குதுவத்துல் ஹசனா, நல்ல முன்மாதிரி. எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிய நல்ல முறையில வாழ்ந்து காட்ட வேண்டும். கணவன் மனைவிக்கு இரக்கம் காட்ட வேண்டும், மனைவி கணவனுக்கு மரியாதை கண்ணியம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, சமீபத்தில் ஒரு கண்டியில் ஒரு புரோகிராம் நடந்தது, உளவியல் சம்பந்தமான. குழந்தைகளை எப்படி கையாள்வது? அவர் உரையாற்றும் போது ஒரு விசித்திரமான இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சரித்திரத்தை சொன்னார். ஒரு குழந்தை பாடசாலைக்கு செல்ல முடியாது என்று அடம் பிடித்து அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும் விடாப்பிடியாக இருக்கிறது, நான் போக மாட்டேன். அந்த பாடசாலை மாணவியுடைய வகுப்பு ஆசிரியர் அந்த குழந்தையை அழைத்து தலையை தடாவி ஒரு இனிப்பு பதார்த்தத்தை கொடுத்து, ஏம்மா நீ வரமாட்டாய் என்று அடம் பிடிக்கிறாய், உனக்கு படிப்பதற்கு ஆசை இல்லையா, நீ படித்தால் நிறைய விடயங்களை சாதிக்கலாம் இல்லையா, எதிர்காலத்தில் சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வரலாம் அல்லையா என்று புத்திமதி சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை தேம்பி 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 சொல்கிறது, எனக்கு படிக்க ஆசை இல்லாமல் இல்லை ஆசிரியரே, எனக்கு படிக்க ஆசை, ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் தகப்பனும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில சண்டை ஏற்பட்டு என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயை கீழே போட்டு கழுத்தை நெசுக்கிக் கொண்டிருந்தார். நான் தான் சத்தம் போட்டு கதறி அழுது என்னுடைய தகப்பனுடைய கையை கடித்து என்னுடைய தாயை பாதுகாத்தேன். நான் தப்பி தவறி பாடசாலைக்கு வந்ததற்கு பின்னால் என்னுடைய தாயை என்னுடைய தகப்பன் கொலை செய்துவிட்டால் நான் எங்கே தாய் தேடி திரிவது, எங்கே இருக்கிறது என்று பாருங்கள், எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோர்களாகிய நாம் நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நல்ல முன்மாதிரியாக அந்த குழந்தைகளுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவது பெற்றோர்களாகிய எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நீ தொலைப்போ என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அந்த கேட்டு நடக்கிற விதம் இருக்கிறதே, பார்த்து பழகுவது மாதிரி வராது. கேட்டு செய்த விடயமிக்கிறே, இது பார்த்து பழகிறவாதி வாழ்க்கையில நிலைக்காது, நிலைக்காது. கண்ணியமானவர்களே, ஒரு தகப்பன் மரசல கூடம் செல்ல போகிறார். மரசல கூடம் இவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைக்கு முன்னால் தடமாறுகிறார், தடமாறுகிறார், அங்கே சுத்துகிறார், இங்கே சுத்துகிறார். அந்த குழந்தை கேட்கிறது, தாய் தகப்பனே என்ன செய்கிறீர்கள், என்ன தேடுகிறேன், இல்லம்மா தொப்பியை தேடுகிறேன், தொப்பியை. ஏனென்றால் மரத்த கூடத்துக்கு செல்லும் போது தலையை மறைத்து செல்வது இஸ்லாம் போதிக்கின்ற மிக முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று. இந்த குழந்தை என்ன செய்யும், அதை தேடும். குழந்தை தேடி அந்த தகப்பனுடைய கரத்தில் தொப்பியை கெடுத்ததற்கு பின்னால் அந்த தகப்பன் இந்த குழந்தையுடைய காதுக்கு கேட்க இடது காலை உள்ளே வைப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயிஸ் என்ற துஆவை ஓதினால், இந்த துஆவை ஓதினால் கண்ணியமானவர்களே, 100 அடி அடித்தாலும் வராத பாடல் இந்த தகப்பனுடைய ஒரு நல்ல நடத்தையால வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பன்றி இறைச்சி எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். இது மாதிரி வெறுப்பான ஒரு சாமான் எங்களுடைய உள்ளத்தில் கிடையாது. பன்றிய மாதிரி வெறுப்பான ஒரு வத்து எங்களுடைய உள்ளத்தில் கிடையாது. காரணம் யாரு, காரணம் யாரு, எங்களை பெற்றவர்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, பன்றி இறைச்சி சாப்பிடுவதை விட வினா செய்வது பயங்கரமான பாவம். பன்றி இறைச்சை சாப்பிடுவதை விட சாராயம் கொடுப்பது கொடூரமான பாவம். ஆனால் இன்றைக்கு அந்த சாராயம், இந்த விபச்சாரம் எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணம். ஆனாலும் பன்றி இறைச்சி வந்தால் எங்களுடைய மூதாதையர்கள் என்ன சொல்வார்கள், வாய்க்கு அடிப்பார்கள், தலமாத்து சொல்லி உன்னுடைய வாயை கழுவு என்பார்கள். சலவாத்து சொல்லி கழுவ வேண்டும் என்பது அல்ல. அந்த அளவுக்கு பன்றி இறைச்சி எங்களுக்கு வெறுப்பை ஊட்டினார்கள் கண்ணியமானவர்களே. அதனால் இன்று பன்றி இறைச்சி என்றால் அது எங்களுடைய ரத்தத்தில் ஊறி அதனுடைய வெறுப்பு எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய உடம்பை அது ஆக்கிரமித்திருக்கிறது. எப்பொழுது ஒரு பெற்றோர் எப்பொழுது தாய் தகப்பன் இந்த ஹராத்தில் வெறுப்பை ஊட்டியது மாதிரி அந்த குழந்தைக்கு கடமைகளுடைய விஷயத்தில் ஆசை ஆர்வம் ஊட்டினால் கண்ணியமானவர்களே அந்த பக்குவம் அந்த குழந்தை இடத்தில் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தகப்பன் பாங்கு சத்தம் சொல்கிறது, ரிமோட்டை வைத்துவிட்டு பள்ளிக்கு அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வேலையில் இருக்கிறார், வீட்டு வாசலை கூட்டி பெருக்கிக் கொண்டிருக்கிறார் அல்லது செருக்கிக் கொண்டிருக்கிறார் அல்லது குழந்தையோடு கடையில் இருக்கிறார். அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் கேட்டதற்கு பின்னால் அந்த தகப்பன் அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு போனால் கண்ணியமானவர்களே சந்தேகம் கிடையாது அந்த குழந்தை சத்தியமாக பள்ளியோடு தொடர்புள்ள குழந்தையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தாய் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள், கேஸ் அடுப்பு ஒன் பண்ணியாக இருச்சது, பத்து ஆரம்பிக்கின்றது. இந்த கட்டத்தில் அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்டு அந்த தாய் அந்த கேஸ் அடுப்பை ஓப் பண்ணிவிட்டு அந்த பெண் குழந்தையிடத்தில் வா தொழுதுவிட்டு சமைக்கலாம் என்று ஒரு புத்திமதியை சொல்லி அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் கண்ணியமானவர்களே எவ்வளவு விரட்டினாலும் எவ்வளவு அடித்தாலும் வராத பழக்கம் இந்த தாய் செய்கின்ற நடத்தையால அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த காலத்தில் சஹாபாக்கள் மித்தியை எடுப்பார்கள், சுத்தியலை எடுப்பார்கள், ஆணியை வைத்து அடிக்க பார்ப்பார்கள், அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்கும், அப்படியே வைப்பார்கள், தொழுகைக்கு செல்வார்கள், அது வாழையடி வாழையாக வந்தது. இன்று எங்களுடைய பெற்றோர்கள் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது. டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், படம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் கொஞ்சம் பற்றுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வேண்டுமென்றால் ரிமோட்டை எடுத்து அந்த டிவியுடைய சத்தத்தை குறைப்பார்கள். இன்னும் கொஞ்சம் மார்க்கத்தில் பக்குவம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் சத்தத்தை குறைத்துவிட்டு குழந்தைகளை போ பள்ளிக்கு என்று விரட்டுவார்கள். கண்ணியமானவர்களே அந்த குழந்தை பயத்தோடு வருமே தவிர அது வாழ்க்கையில் வராது. எனவே பெற்றோர்களாகிய நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமைப்பாடில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. சில சமயங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே நல்லது கெட்டது நடக்கலாம், நல்லது கெட்டது. அந்த குழந்தைகளுக்கு முன்னால் அவைகளை பற்றி பேசக்கூடாது. இவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி கலைத்தான், இப்படி எல்லாம் செய்தார் என்று சொன்னோம் என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் அந்த வெறுப்பு ஆழமாக பதியும். சில சமயம் சபைகளிலே அது சுட்டி காட்டிவிடும். சிலர்கள் இருக்கிறார்கள், அடித்த வீட்டு குழந்தை அந்த இந்த குழந்தைக்கு அடித்து விட்டால், அடித்தார்களா, நீ திருப்பி அடிக்கவில்லையா, பயம்தான் கோல் என்று சொன்னோம் என்றால் எதிர்காலத்தில் கொலை செய்வதற்கும் தயங்காது. இதுதான் சமூகத்தில் நடக்கின்றது என்று பக்குவமாக அழகான முறையில் நல்ல நடத்தைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது கண்ணியமானவர்களே. இதைத்தான் அல் குதுவத்துல் ஹசனா. ஏனென்றால் குழந்தைகள் இருக்கிறது மிக நுண்ணறிவுள்ள ஆரம்ப காலத்து குழந்தைகள் மாதிரி இல்ல. சிறு வயதிலே எத்தனையோ விடங்களை கிரேகரிக்கக்கூடிய பக்குவம் இந்த காலத்து குழந்தைகள் இருக்கிறது. எனவே இமாம் கத்தானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள், உங்களுடைய பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறது, இவைகள் காலியான பாத்திரத்தை போன்றவர்கள், வெட்டி பாத்திரத்தை போன்றவர்கள். அந்த பாத்திரத்தில் நீங்கள் தம் தம் தண்ணீரை ஊற்றினாலும் பிடித்துக் கொள்ளும், அல்லது ஃப்ரெஷ்ஷான பாலை ஊற்றினாலும் எடுத்துக் கொள்ளும், அல்லது அதற்கு மாற்றமாக ஊத்தை காணில் ஓடுகின்ற அழுக்கு சேர்த்து தண்ணியை ஊற்றினாலும் அந்த பாத்திரம் ஏற்றுக்கொள்ளும். எனவே இதே போன்றுதான் உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளுடைய உள்ளங்கள். எனவே அந்த குழந்தைகளுடைய அந்த காலியான பாத்திரத்தில் நல்ல அகலாக்குகளை போடுங்கள், நல்ல நடத்தைகளை போடுங்கள், நல்ல பண்புகளை போடுங்கள், நல்ல அகலாக்குகளை போடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தை சீரான குழந்தையாக வளரும் என்று ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெற்றோர்களாகிய எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், நேரம் சென்று விட்டது. சொன்னார்கள், பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல அமைப்பில் வளர்த்து
சாலிஹான அமைப்புல வளர்த்து அவர்கள் பாலிகாகும் வரைக்கும் வயதை எட்டு வரைக்கும் நல்ல அமைப்புல வளர்க்கிறாங்களோ நாளுக்கு கியாமத்துடைய நாளையில நாங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்துல இப்படி இருப்போம் என்று ரெண்டு வரலை சுட்டி காட்டி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இந்த ரெண்டு வரலையும் சேர்த்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று சவாலாக இருக்கக்கூடிய விடயம் இதுதான். பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்து பொத்தி பிடிக்கிற மாதிரி பயங்கரமான காலகட்டம். எத்தனை அனாச்சாரம், எத்தனை மோசமான செயல்கள். ஹபாயாவை போட்டுக்கொண்டு, ஹிஜாபை போட்டுக்கொண்டு, பர்தாவை போட்டுக்கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சரித்திரங்கள் எங்களுடைய இளம் பெண் சமுதாயம் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரு தாயும் ஒரு மகளும், தாய் மகளை கிளாஸுக்காக வேண்டி அழைத்து வருகிறாள். கிளாஸுக்காக அழைத்து வந்து இந்த மகள் என்ன செய்கிறாள், கிளாஸ் அறைக்குள்ளே போகிறாள். அந்த கிளாஸ் அறைக்கு ரெண்டு வாசல் இருக்கிறது. அந்த பக்கம் தாய் நினைக்கிறாள், மகள் உள்ளே படித்துக் கொண்டிருக்கிறாள். மகள் நினைக்கிறாள், என்னுடைய தாய் கிளாஸ் முடியும் வரைக்கும் வெளியே நிற்கிறாள். ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, இந்த மகள் இந்த பக்கத்தால போய் அடுத்த வாசல்னால ஒரு அந்நிய ஆடவனோடு ஒரு ஹோட்டலுக்கு போய் நிற்கிறாள். விபச்சாரம் செய்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு. ஆனால் அங்கு இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? ஆச்சரியம், அந்த ஹோட்டலில், அந்த ரிசப்ஷன் ஹோலில் இந்த தாய் இன்னொரு ஆடவனுடன் ரூம் வேக்கண்ட் ஆகும் வரைக்கும் ரிசப்ஷன் ஹோலில் காத்துக் கொண்டிருக்கிறாள். நேருக்கு நேராக நடைபெற்ற சரித்திரம் கண்ணியமானவர்கள், சத்தியமான சரித்திரம். சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? நேருக்கு நேர் எப்படிப்பட்ட கன்றாவியாக இருக்கும்? தாய் நினைத்தால் மகளுக்கு தெரியாது, மகள் நினைத்தால் தாய்க்கு தெரியாது, தாய் நினைக்கிறான் வெளிநாட்டில் உள்ள கணவனுக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கப்பற்றை எடுக்காவிட்டால், நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயத்தை எடுக்காவிட்டால், சத்தியமாக சொல்கிறேன், எங்களுடைய குழந்தைகளை எதிர்பார்ப்பது என்பது பூச்சியமாகிவிடும். கண்ணியமானவர்களே, எனவே நான் ஆரம்பத்தில் சொல்றேன், நல்ல முன்மாதிரியாக முதலாவது நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இதனாலதான் ரசூலுல்லா சொன்னார்கள், அதனாலதான் என்னமோ தெரியாது, யாரு ரெண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறார்களோ சுவர்க்கத்தில் இப்படி இருப்பார்கள். இந்த ஹதீஸை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சம்பவத்தையும் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னாலேயாவது சரி, தலை சிறந்த ஒரு தாய் தகப்பனாக இருப்போம் என்று முடிவெடுப்போம். அல்லாஹ் எங்களுடைய குழந்தை செல்வங்களை மாற்றி அமைப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட குழந்தை செல்வங்களாக எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அப்படிப்பட்ட நல்ல பெற்றோர்களாகவும் எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமை காலாக்கி உருவாக்கிய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வர்க்க செய்வாயாக. அவருடைய நோய் நம்பங்களை லேசாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாயனே, அவருடைய மண்ணறைகளை நீ பொன்னறைகளாக மாற்றிடுவாயாக. எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்கள் மனைவி மக்களுடைய வாழ்க்கையில வர்க்க செய்வாயாக. குழந்தை செல்வங்களை சாலிகான அமைப்புல வளர்த்து ஆளாக்குவதற்கு நீயே கிருப்பை செய்வாயாக. யாரா நோய் இல்லாத வாழ்க்கையை முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. கெட்ட மோசமான நோய்களை தந்து சோதிச்சு விடாத யாரா. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறோமோ நாயனே, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலும் எங்கள் முழு குடும்பமாக சுவனத்தில் நுழையக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை மட்டும் எங்கள் முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக் கொள்வாயாக. வாஹ்தவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. So the سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله